നമസ്കാരം. നമ്മുടെ ഹിന്ദുധർമ്മം, സനാതന ധർമ്മം, ഒരുവേള ഇന്ന് മോഡേൺ കാലത്ത് തകുന്ന പോലെ തന്നെ മാറ്റിക്കൊള്ള മാട്ടേന്ന് പിടിവാദം പിടിക്കരുതാ? അതിനാൽ പലർ ഇതെ കണ്ട് ശറ്റേ നടുക്കമുറ്റു വിലക പാർക്കാർകളാ എന്ന് ഒരു കേൾവി. இந்த கேள்வி ஏன் வந்ததுன்னால், இந்த காலத்துக்கு தகுந்தா போலே இப்போ மேசையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிறோம், டேபிளில் சாப்பிட்றா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறோம், எச்ச பண்ணி சாப்பிட்றோம், பத்து பாத்திரம்லாம் ஒன்றும் பார்க்கறதில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு கழிச்சு கூட எடுத்து சாப்பிட்றோம். இது எல்லாமே ஹிந்து தர்மத்தில் சரின்னு ஒத்துக்கப்படலையே, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் மற்ற மதங்களில் பார்த்தால் இதெல்லாம் தப்பே சொல்றதில்லை, இதெல்லாத்தையும் சரிங்கிறார்களே. அதை பார்க்கச்சே தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஹிந்து தர்மம் கொஞ்சம் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க மறுக்கிறது ரொம்ப அடமெண்டா இருக்கோ என்று கேள்வி. இப்ப இதுக்கு நான் என்ன பதில் கேட்டு பார்த்தேன்னால், சரி அது மாட்டுக்கு சொல்றத சொல்லிட்டு போறது, இப்ப எப்படியும் டேபிள்ல சாப்பிடுறவா சாப்பிட்டுருக்கீள், எப்படியும் மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்றவாலும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு தான் இருக்கும். போட்டுமே ஹிந்து தர்மத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் சொன்னாலும் அதில் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன், மற்றதை நான் மாட்டுக்கு இருந்துக்கிறேனே என்று விட்டுடுங்களேன்னு பேசி பார்த்தேன். ஆனால் அவர்கள் சொன்ன பதில் இன்னும் நல்லா இருந்தது. இல்லை, எங்களுக்கு அதில் ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. நாங்கள்லாம் சாஸ்திரம் சொன்னது சரின்னு நம்புகிறோம், ஆனால் அது இந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை போட்டிருக்கிறதுனாலே அதெல்லாம் எங்களால் முடியல. ஆனால் உள்ளூர ஒரு குறுகுறுப்பு, ஒரு குற்ற உணர்வு, என்ன இதெல்லாத்தையும் சாஸ்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கமே இருக்கு, ஆனால் பண்ணாமல் இருக்கவும் முடியல என்று பதில் வந்தது. இது இப்போ கேட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கிட்ட கேள்வி கேட்டவர் இப்படி தான் பதில் சொன்னார். அப்போ ஒன்று புரிஞ்சது, சாஸ்திரத்தை நம்பி மதித்து அது என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும்னு நினைத்து, ஆனால் இயலாமையாலே ஓ இந்த சாஸ்திரமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிண்டா நல்லா இருக்குமே, நாம் பண்ணுறது தான் அதுலேயும் இருக்குதுன்னு பார்த்தா எனக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லையா என்கிற மனப்பான்மை புரிந்தது. அது பாராட்டத்தக்கது. அநேகமாக இது பல பேரிடத்துலையும் இருக்கும். இப்போ கேள்விக்கு வருவோம். முதல்ல மற்ற மதங்கள் மாடர்ன் டைம்ஸுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு விட்டன, அதனால தான் அங்கே எல்லாரும் யூத் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா, இளைஞர்கள் கூட மற்ற மதத்தில் வேகமாக இருக்கா, ஆனால் ஹிந்து தர்மத்துக்கு இளைஞர்கள் தான் அவ்வளோவா வரம் இருக்கிறார்கள் அப்படின்னு தோணும். அப்படி இல்லை. இன்னும் ரொம்பவே கஷ்டமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் மற்ற ரெண்டு மதங்கள்லையும் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப நான் சொன்ன நாலஞ்சு விஷயத்துல வேணா அந்த மதங்கள் ரொம்ப சொல்லாது இருந்திருக்கலாமே தவிர, வேற எத்தனையோ விஷயங்கள் அதிலும் உள்ளன. அதையும் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் இருக்கார்கள், பண்ணாதவர்கள் இருக்கார்கள். ஒரு சில விஷயங்கள்ல அது புதுசா இருக்கிறதுனாலே, இந்த காலத்துக்கு ஒத்து போறதுனாலே அது இதை போலத்தான் எல்லாத்தையும் வச்சுக்குமாக்கும் நினைச்சுக்க வேண்டாம். இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ், சஜஷன்ஸ் எல்லாம் அதுலயும் இருக்கு. இன்னொன்னு, நிறைய விஷயங்கள் மாறின பிற்பாடு அந்த மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற, நம்ம பேசிட்டு இருக்கிற சனாதன தர்மம்ங்கிறது தேதி தெரியாது, தொடக்க நாள் கிடையாது. அது எத்தனையோ ஐயாயிரம், பத்தாயிரம், இருபதாயிரம், லட்சக்கணக்கான வருஷங்கள். ஆனா மற்றதெல்லாம் அப்படி இல்லை. மதங்களே புதியதானவை. அதனால இந்த காலத்துக்கு எது ஒத்து வருமோ அதை அவைகள் எழுதியிருக்கலாம். ஆனா இது ரொம்ப பழைய மதம், அனாதியானது. அதனால ரொம்ப பழைய காலத்திலிருந்து இது எழுதப்பட்டிருக்கு. இதுதான் முதல் காரணம். இன்னொரு கோணம், இப்ப மற்ற ரெண்டு மதங்கள்லையும் சத்தியம்தான் பேசணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இத போல நிறைய நல்லதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப நாள் போக்கில் ஒரு பேச்சு இருக்கே, யாரானு தொழில் பண்ணோம்னாலே உண்மையே பேசிட்டு இருந்தா இந்த நாளில் பிசினஸே பண்ண முடியாது சுவாமி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அது எந்த மதமுமே ஒத்துக்க போறது இல்லை. அதனால் எந்த மதத்திலையுமே நாம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டதாகவும் ஒத்துக்கொள்ளப்படாதாகவும் வரும். அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் நினைச்சுட வேண்டாம். நாளைக்கு மெதுவா எல்லாரும் எல்லா மதங்களும் உண்மையே பேசணும்னு சொல்றது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றது, அதெல்லாம் நடக்குமா? இந்த காலத்தில் முடியல, அதனால நான் போய் பேசிக்கிறேன். அந்த மதம் வந்து உண்மை பேசுன்னு சொல்லியிருக்கிறச்சே நான் போய் பேசுறேன்னு கொஞ்சம் உள்ளம் குறுகுறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க. அப்ப காலம் போக போக இப்ப இருக்கிற ரூல்ஸ் கூட நாளைக்கு நம்மால முடியாத போலாம், நாளைக்கு இருக்கிற ரூல்ஸ் 10 வருஷம் கழிச்சு முடியாத போலாம். அதுக்குன்னு ரிலிஜியன்ல இருக்கிற புஸ்தகங்கள் அதை மாத்திக்கொண்டே இருக்க முடியாது. இதுல ரொம்ப பழமையா சனாதன தர்மம் இருக்கிறதுனாலதான் அந்த காலத்திலேயே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருது. இன்னொரு கோணத்தில் பாருங்க, சரீரமும் ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறது தான் மற்ற ரிலிஜியன்ஸ். ஆனா சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு நினைக்கிறது சனாதன தர்மம். நம்முடைய பிறவிதோறும் பாப புண்ணியங்கள் போய்கொண்டிருக்கும், இந்த பிறவி முடிஞ்சு போயிடுச்சுன்னா ஆத்மா அழியாது, அதன் பாப புண்ணியங்களும் அழியாது, தொடர்ந்து வரும் என்பது சனாதன தர்மம். எப்போ உடலும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு மற்ற மதங்கள் சொல்ல வந்தனவோ அப்ப மெட்டீரியல் கம்ஃபர்ட், உடல் ரீதியான சௌகரியத்துக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் அதிகமாக தான் இருக்கும். இப்ப டேபிள்ல உட்கார்றதுங்கிறதோ, 3 நாள் வச்சு சாப்பிட்றதுங்கிறதோ, சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டு வைக்கிறதுங்கிறதோ எல்லாம் என்னத்துக்கு போ? ஒன்னும் ஆத்ம ரீதியான கம்ஃபர்ட் இல்லையே, எல்லாம் உடல் ரீதியான கம்ஃபர்ட் தானே. அப்ப அதுவே ஆத்மா நினைச்சோம்னால் அப்ப அந்த கம்ஃபர்ட் முக்கியமா படும், அதனாலதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார்கள். ஆனா சனாதன தர்மத்தில் உடலுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, ஆத்மாவுக்கு தான் கொடுக்கணும் என்று இருக்கிறதுனாலே அதனாலதான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது, ஆத்மா வேறே உடல் வேறே நீங்க ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அப்பதான் சனாதன தர்ம கொள்கையை ஒத்துன்னு அர்த்தம். அதை ஒத்துனுட்டாலே மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸை பத்தி சாஸ்திரம் சொல்லலையே, நான் டேபிள்ல உட்கார்றது அது இதுன்னா சொல்லலையே என்று வருத்தமே பட வேண்டாமே. ஏன்னா அது மெட்டீரியல்ங்கிறத நம்மளே ஒத்துனுட்டோம், அது இல்லாட்டாலும் ஆத்மாவுக்கு ஒன்றும் குறையில்லை. அதை பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இன்னொன்று நீங்க கேட்கலாம், சரி எப்படி ஆத்மாவும் சரீரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப இந்த சரீரம் எத்தனை நாள் பழசை சாப்பிட்டா என்ன, அது டேபிள்ல உட்காண்டா என்ன, கீழே உட்காண்டா என்ன, அது எச்சலை தொட்டா என்ன, தொடாட்டா என்ன, அது சரீரம் தானே, ஆத்மா தானே வசந்தது, ஆத்மா பேர்ல இது எதுவுமே படாது இல்லையா அப்படின்னு நீங்க மாத்தி கூட கேட்கலாம், நல்ல கேள்வி. ஆனா ஆபத்து என்னன்னா அந்த ஆத்மா கர்மத்தினால இந்த சரீரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கார். எப்ப நம்ம இந்த சரீரத்தோட ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப அதை வேறுபடுத்துறதுக்கு தானே முயற்சிக்கணும். இப்ப வேறுபட்டு இல்லையே, உள்ள தானே சிக்கிட்டு இருக்கோம். இந்த சிக்கல் இருக்கிற துன்பத்திலேருந்து அது வெளியில வரணுமே. அப்ப என்ன செய்யணும்னா அதற்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறத செஞ்சாதான் அந்த ஆத்மா வெளியில வர முடியும். அப்பதான் அது கர்ம கட்டிலேருந்து வெளியில வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறத தான் சாஸ்திரம் விதிக்கிறது. அதுக்கு சற்றே இந்த உடம்ப வருத்தி தான் ஆகணும். இந்த உடம்புக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்துட்டோம்னா அப்ப அது அதுலேயே போயிடும், ஆத்ம சிந்தனத்துக்கு வரவே வராது. நீங்க நினைக்கலாம் ஆத்மா ஆத்மா தானே, உடம்பு உடம்பு தானே, அது மாட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துட்டு போறது என்றால் இருக்க முடியாது. அதுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க கொடுக்க அது ஒன்றும் ஆத்மாவை பத்தின சிந்திக்கவே விடாது. மனசு சௌக்கியமா எங்கேயோ மேயப்படும், கண்ணு காது மூக்கு எங்கேயோ போயிடும். அப்ப ஆத்மாவை நோக்கி திருப்பணம்னாலே சற்று அதனுடைய கம்ஃபர்ட்ஸ குறைச்சாதான் முடியும். இப்ப நம்மளே ஏதோ மலையேறணும், பெருமாள் சேவிச்சுட்டு வரணும்னு கிளம்புறோம், நான் முழுக்க வயிறு படைக்க சாப்பிட்டுட்டு மலையேற முடியுமா? இப்போ யாரோ சில பேர் நாய்கள்லாம் வச்சுருக்கா வேட்டைக்காக, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு. நான் ராத்திரி வேலை அதுக்கு சாப்பாட்டை போட்டுட்டு படுத்துக்க வச்சுலாமா? அப்புறம் அது ஒண்ணுமே பார்க்காதே, நம்மால மலையை ஏற முடியாது. அப்போ ஒரு பர்பஸ்ன்னு வந்த உடனே விழிப்புணர்வோடு இருக்கணும்னால் உடனே நம்ம உடம்பு கம்ஃபர்ட்டை குறைச்சோம் பாருங்க, அதை போலத்தான் குறைக்க சொல்றது சாஸ்திரம். அதனால இந்த உண்மை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர சாஸ்திரம் மாடர்ன் டைம்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலே நினைச்சுக்க வேண்டாம், அந்த குற்ற உணர்வும் வேண்டாம். அடிப்படையில் இந்த ரியலைசேஷன் முக்கியம். நான் சற்றே இந்த உடலுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணால்தான் ஆத்மாவை நோக்கி சிந்தனையே திரும்பும், அதுதான் சனாதன தர்மம் சொல்றது என்று நம்ம மதத்தை சரிவர புரிஞ்சுப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.